வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் திரைப்படத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 44,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. JVD ஓபன் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா விண்ணம் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தெற்காசிய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை குழுமத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டில் செயல்பாட்டில் உள்ள 99.3% கைபேசிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் திரைப்படத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா வரும் 20ஆம் தேதி தொடங்கவுள்ளது குறித்து இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கோவா சர்வதேச திரைப்பட விழா உலக அளவில் மிகப்பெரிய திரைப்பட விழாவாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திரைப்பட விழாவிற்கான வரவேற்பு வெகுவாக அதிகரித்திருப்பதாகவும் திரு எல் முருகன் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு, இந்த விழாவில் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருது இவ்வாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்த திரைப்பட விழாவிற்கான முக்கிய நாடாக ஆஸ்திரேலியா அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆஸ்திரேலிய திரைப்பட இயக்குநர் திரு நாய்ஸுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜு தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 44,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் குடியிருப்பு பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இளையோருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தரும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தெப்பக்குளத்தில் படகு இல்லம் அமைக்கும் பணியினை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயம் சார்ந்த தொழில்பேட்டை கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நிலங்களின் தன்மை, சாகுபடி போன்ற விவரங்களை டிஜிட்டல் முறையில் தொகுக்கும் திட்டத்தில் வேளாண் கல்லூரி மாணவர்களை திமுக அரசு ஈடுபடுத்துவதாகவும் இது கண்டனத்துக்குரியது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆய்வுப் பணிக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை மாநில அரசு எவ்வாறு பயன்படுத்தப் போகிறது என்றும் வினவியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளதென்று BJP கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முறைகேட்டினை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈராசிரியர் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணிக்கு வராமல் பிற நபர்களை வைத்து பாடம் கற்பிக்க வைத்து முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் BJP அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 3,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கான பணிநியமன ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி நெருக்கடி ஆசிரியர் நியமனத்தை பாதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு முடிவுகளையும் மாநில அரசு விரைவில் வெளியிட வேண்டும் என்று திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15,00,000 கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3,00,000 கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்.
நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது.
கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கேட்டுக்கொண்டார்.
மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான உத்தியம் சான்று பெறுவதற்கான சிறப்பு முகாம் மார்ச் மாதம் வரை நடத்தப்பட உள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திருமதி சொர்ணலதா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற இது தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
உத்தியம் சான்றிதழ் பெறுவதற்காக ஒரு சிறப்பு முகாம் இந்த தடவை இந்த நவம்பர் மாசத்துல இருந்து மார்ச் வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் டிரைவ் நடத்திட்டு இருக்கோம். உத்தியம் பதிவு சான்றிதழ் நிறைய பேர் வாங்காம இருக்காங்க. உத்தியம் சர்டிபிகேட் நம்மளுக்கு எப்ப தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, பேங்க்ல போய் லோன் வாங்கும் போது விவசாயத்திற்கு அடுத்தபடியா வட்டி குறைய உள்ள ஒரு லோன் வந்து எம்எஸ்எம்இ லோன் தான். பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட நிறுவனம் எம்எஸ்எம்இயா இல்லையா அப்படிங்கறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உத்தியம்ங்கிற சான்றிதழ் வந்து ரொம்ப அவசியமானது. முன்னாடி வந்து டிரேடிங்க்கு வந்து உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. இப்ப டிரேடிங்க்கு ஒப்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா வாங்கணும். மேனுபேக்சரிங், சர்வீஸ் ஆக்டிவிட்டி, ட்ரேடிங், மூணு சைடுக்குமே உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி. அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ல வட்டி விகிதம் குறைய இருக்கும்.
மாவட்ட செய்திகள். மதுரை செல்லூர் கண்மாயிலிருந்து நிரந்தர சிமெண்ட் கால்வாய் அமைக்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் மறையூரில் உள்ள ராணி மங்கம்மா சத்திரத்தில் மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு பிரசாந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கான 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று வழங்கினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஜேவிடி ஓபன் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் வெண்கலப் பதக்கம் வென்றார். நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்மித் ரமேஷ் பாய் மொராபயா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 6 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீபன்ஷு பட்டம் வென்றார். ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் சற்று முன்வரை இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் திரைப்படத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 44,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜேவிடி ஓபன் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.